السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والقرآن المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المؤمنين شفيع يوم القيامة الله يا نبي. பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயரால் 14ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிகழ்ச்சியிலிருந்து நாம் அன்பு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வணங்குகிற ரப்பல்லா அலமீன் நம் அனைவர்களுக்கும் நரக விடுதலை வழங்கி அனுப்பிடுவானாக. கணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திர தொடரில் மியராஜ் விண்வெளி யாத்திரை என்ற தலைப்பிலே சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். மேராஜுடைய இரவில்தான் இது பற்றிய சொற்பொழிவுகள் நடத்துவது பழக்கம். என்றாலும் சரித்திர தொடரிலே ஒரு முழுமையான சரித்திரம் இடைவிடாமல் வர வேண்டும் என்ற நிகழ்வுக்காக வேண்டி மேராஜை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். நேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்களை நாம் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அது அவர்கள் பட்ட கஷ்டங்களில் ஏதோ ஒரு 0.1% தான் நாம் கூறியிருப்போம். அந்த சிரமங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமாகும். ஏனென்றால் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் சிரமங்கள் வரத்தான் செய்கிறது. விரலுக்கு தக்க வீக்கம் என்று சொல்வார்கள். அந்த முறையில் பணக்காரர்களாக இருந்தாலும் வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சிரமம் வரத்தான் செய்கிறது. அப்படி சிரமம் வருகிற பொழுது நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு தண்டனை என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் இல்ல என்னை சோதிக்கிறாங்க என்பதாக அழுத்துக் கொள்வதை நாம் பலரும் பார்த்திருக்கிறோம். ஒரு கேள்வியை மட்டும் நாம் அந்த நேரத்திலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தப்பு செய்தார்கள், ஏன் அந்த அவ்வளவு பெரிய சோதனைகளை அவர்களுக்கு தந்தார்? பொய் சொன்னார்களா, புறம் பேசினார்களா, யாருக்காவது மோசடி செய்தார்களா? பாவமே இல்லாத அந்த ஆத்மாவை அல்லாஹ் இவ்வளவு போட்டு எடுத்திருக்கிறான் என்ற பொழுது நம்மை அவன் ஏன் சோதிக்கக்கூடாது என்று எண்ணத்திற்கு வர வேண்டும். அதை பற்றித்தான் நாம் ஈமானுடைய ஒரு பரதாக மொபில் கதாய் ராபி கலாக்கதரை பொருந்திக் கொள்ள வேண்டும். துவாவிலே தினமும் நினைவு காட்டுகிறார்கள், கலாக்கதரை பொருந்திக் கொள்ள வேண்டும். நல்லதும் வரும் கெட்டதும் வரும். பாவம் செஞ்சதினால்தான் கஷ்டம் என்பது கிடையாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய நீதிப்படி வந்து கொண்டிருக்கும். அவற்றையெல்லாம் நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஈமானுடைய அடிப்படையாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. கணிதத்திற்குரியவர்களை ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நல்லவர்களையும் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவான், கெட்டவர்களையும் கஷ்டப்படுத்துவான். நல்லவர்களுக்கும் தருவான், கெட்டவர்களுக்கும் தருவான். இன்னாருக்கு கொடுக்கக்கூடாது, இன்னாருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை யாரும் கட்டாயப்படுத்தவே முடியாது. அவன் செய்வதை யாரும் கேட்க முடியாது. நல்லவர்களை சோதிக்க கூடாது என்று அவனிடத்தில் யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. கெட்டவர்களுக்கு நல்லதை தரக்கூடாது என்று யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. அவன் விரும்பியதை செய்வான். இந்த உலகம் என்பது சுழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் அண்டம். இதிலே நாம் ஒரு புள்ளி. எனவே இந்த புள்ளியில சிரமங்களும் வரும், நல்லதும் வரும். நமக்காக வேண்டி நாம் நம்முடைய குற்ற கொடையின்களால் உலகம் இயங்கவில்லை. எனவே எல்லாம் நன்மையாகத்தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு அறிக்கை சிந்தனையாகவும் இருக்க முடியாது. கணியத்திற்குரியவர்களே, அடிக்கடி ஒரு உதாரணம் நான் சொல்வது பழக்கம். நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொள்கிறோம். இங்கிருந்து தென்காசிக்கு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோம். பஸ்ஸில் ஏறி உட்காருகிற பொழுது டிக்கெட் வாங்கிட்டோம், கரெக்டாக புறப்பட்டுச்சு, டிரைவரும் வண்டி எடுத்துட்டார். இனிமேல் அல்லா விட்ட வழி. அல்லா எப்பொழுது கொண்டு போய் சேர்க்கிறானோ அப்பொழுதுதான் கொண்டு போய் சேர்ப்பான். அல்லா விட்டபடி தான் இந்த பயணம் அமையும். நம்முடைய முயற்சியில் டிக்கெட்டும் எடுத்து விட்டோம், நல்ல பஸ் நல்ல டிரைவர் நல்ல இன்ஜின் எல்லாமே செத்தார், ஏறி உட்கார்ந்து விட்டோம். ஆனால் எப்பொழுது போய் சேரும் அல்லா விட்டான் தெரியும் என்று நினைத்து பாருங்கள். அந்த பயணம் சுகசான பயணமாக இருக்கும், நிம்மதியாக நமக்கு தூக்கம் வரும். எதை பற்றியும் நாம் லட்சியப்படுத்திக் கொள்ளவே மாட்டோம். அப்படி இல்லையானால் நாம் ஏறி உட்கார்ந்த உடனே இந்த பஸ் கரெக்டாக 12 மணிக்கு தான் போய் சேரணும் என்று நாம முடிவு பண்ணி வைத்துக்கொண்டு எங்கேயாவது சற்று பிரேக் அடிக்கும்போது, ஏன் இப்படி பிரேக் அடிச்சு போறான், மாடு மாதிரி போனோன்னா என்னைக்கு போய் சேர்றது? அப்ப இருந்தே பிரச்சனை. யாராவது கையை நீக்கி ரெண்டு பாசஞ்சர் ஏறுவார்கள், இவன் தான் வந்து என் ஸ்டாப்ல ஏறாம இங்க வந்து ஏறான். ஆக போய் சேர்றது வரைக்கும் ஒவ்வொன்றையும் சிந்திச்சு சிந்திச்சு நம்மளையே நாம் தொலைப்படுத்திக் கொண்டுதான் ஆகிறேன். டிரைவரின் மீது நமக்கு எரிச்சல் வரும், வண்டியின் மீது நமக்கு எரிச்சல் வரும், அந்த பயணம் நமக்கு சுமார் சுகமாகவே இருக்காது. அப்படி இல்லாமல் ஏறிவிட்டோம், சேர்ப்பது அல்லா, அத்தாயு மின்னா ஒலி துமாமும் வினல்லா, முயற்சி நமது பூர்த்தியாக்குவது அல்லாவுடைய கடமை என்று எண்ணி உட்கார்ந்து பாருங்கள். அழகான நிலையிலே நாம் செல்லலாம். இண்டா நின்று விட்டு போகட்டும், அல்லா எப்போ போய் சேரச்சுட்டாலும் அப்பதானே சேரும் என்று எண்ணுவோம். ஆனால் நம்முடைய பயணம் இனிதாக இருக்கும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை பயணம் என்பதும் வாழ்வதற்கென்று பிறந்து விட்டோம். 100 ஆண்டுகளோ 103 ஆண்டுகளோ அல்லது 200 ஆண்டுகளோ நமக்கென்றால் நிர்ணயித்ததிலே கஷ்டம் வந்தால் வரும், துன்பம் வந்தால் வரும், லாபம் வந்தால் வரும், எல்லாம் வரும் என்ற ரீதியிலே நாம் புகழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய பயணம் வாழ்க்கை பயணம் சுகமாக அமையும் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரமும் நமக்கு ஒரு சிறந்த ஒத்தடமாக அமைந்திருக்கிறது. ஒரு பாவமும் செய்யாத அவர்களையே அல்லாஹு தஆலா இவ்வளவு போட்டு பார்த்து விட்டானே, நமக்கு ஏன் தரமாட்டான்? தர வேண்டாம், அல்லாஹ் தராமல் இருக்கட்டும். அது வந்தால் அந்த நேரத்தை நாம் கலங்கக்கூடாது என்பதை பெருமானாருடைய இந்த வரலாறு நமக்கு ஒத்தடமாக அமைந்திருக்கிறது என்பதற்காகத்தான் அதை நாம் செய்தியாக கொண்டு வந்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்பிலிருந்து திரும்பி வந்த பொழுது ஒரு துவா ஒன்று கேட்டார்கள் என்று நாம் சொல்லியிருந்தோம். தாயிப்புடைய துவா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா, சின்ன அளவு உள்ள துவாக்கள் தான். இன்ஷா அல்லாஹ் போர்டில் எழுதி கொடுத்துடலாம். இதை நீங்கள் ஓதி வந்தால் இந்த துவாவை ஓதும் பொழுதே நிம்மதியாக மனது ஒரு நிம்மதி அடைவதை காணலாம். பெருமானா இந்த துவாவை ஓதியவுடன் அல்லாஹ் அதை கபூல்ச்சிதான். அதிலிருந்து அவர்களுக்கு ஏறுமுகம் வாழ்க்கையை திசை மாறிவிட்டது. கஷ்டப்பட்டு வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைகளாக எல்லாம் வசந்தமாக ஆரம்பித்து விட்டது. அதில் ஒன்றுதான் ஜின்னுகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஈமான் கொள்ள செய்து அவர்களுக்கு ஒரு மனதிலே ஒத்தடக்கி தந்தான். நாம் சொன்னோம், ஒருவையும் கூட ஈமான் கொள்ளவில்லை என்று கவலைப்படாதீர்கள், சொல்லாமலேயே நூற்றுக்கணக்கான ஜின்னுகள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பேச்சுக்கு இந்த மனிதர்கள் மதிக்காவிட்டால் போகட்டும், ஜின்னுகள் மதிக்கிறார்கள் அல்லவா, அதை கொண்டு நீங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமானாருக்கு ஒத்தடத்தை கொடுத்தான். அடுத்த ஒத்தடம் தான் மேராஜ் பயணம் என்பது. மேராஜ் பயணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதுக்கு மிகப்பெரிய ஆறுதல். ஆறுதல் நொடிந்து போன, செதறி போன, உடைந்து போன அந்த உள்ளத்தை அல்லாஹ் தன் பக்கம் வர வைத்து தன்னுடைய சந்திப்பை கொடுத்து அந்த மிகப்பெரிய அத்தாட்சிகள் எல்லாம் காட்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை இல்லாமல் ஆக்கியதுதான் இந்த மேராஜ் பயணம் என்பது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்ற அந்த செய்தி ஹதீஸ் ஷரீஃபை நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டப்படுகின்றன. மேராஜிற்கு பெருமானார் செல்வதற்கு முன்னாலேயே அப்படி ஒரு பூத உடலோடு செல்ல முடியுமா என்பதை அல்லாஹ் முதலிலேயே பல செய்திகளை வச்சு நிரூபிக்கிறார். பெருமானாரை கடைசி நபியாக ஆக்க அனுப்பியிருக்கிறார் என்றாலும் முன்னாலேயே பெருமானார் காலத்திற்கு என்னென்ன செய்திகள் வேண்டுமோ அதையெல்லாம் அனுபவ ரீதியிலே அல்லாஹ் தஆலா செய்து காட்டுகிறார். அது ஒன்று, மிஹ்ராஜிற்கு மனிதனால் செல்ல முடியுமா? இந்த பூத உடலோடு அப்படியே வானமண்டலத்தில் பயணமாக முடியுமா என்பதனான கேள்விக்கு பதிலை முந்தையே அல்லாஹ் தஆலா தெரிவித்து விட்டார். அதில் ஒரு செய்தி குர்ஆன் சொல்கிறது, யமன் நாட்டிலே இருக்கின்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபா நாட்டு பேரரசி, அவள் இங்கே வருவதற்கு முன்னால் அவளுடைய சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். திருக்குறான் இந்த வரலாற்றை சொல்கிறது. பல நூறு ஐதுகளுக்கு மைல்களுக்கு அப்பால் உள்ள சிம்மாசனம், அந்த அம்மா வருவதற்கு முன்னால் அந்த அம்மாவுடைய சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும். அல்லாவுடைய சக்தியை அந்த பெண்ணுக்கு காட்ட வேண்டும். அவள் மற்றதற்குத்தான் சக்தி இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றாள். இல்லை, அதையெல்லாம் விட அல்லாவுடைய சக்தி தான் உண்மையான சக்தி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வர ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்ட அவர்கள் அங்கிருந்த ஜின்னிடத்தில் சொல்கிறார்கள். ஜின்னு சொல்கிறது, இன்று சபையை கலைவதற்குள் கொண்டு வருகிறேன். இன்று சபை கலைவதற்குள் கொண்டு வந்து என்ன செய்ய, அந்த அம்மா வருவதற்கு முன்னாலேயே கொண்டு வர வேண்டும். வேறு யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு நல்ல மனிதர் இறைநேசர், அவர் சொல்கிறார், நான் இதை கண்மூடி முழிக்கும் கொண்டு வருகிறேன் என்கிறார். கண்மூடி முழிக்கும் கொண்டும் வைத்து விடுகிறார். உத்தரவை எதிர்பார்த்து நிற்காமல் கண்மூடி முழிப்பதற்குள் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வைத்து விடுகிறார். அல்லா இப்படி ஒரு வரலாற்றை நிகழ்த்தி காட்டுகிறார். பல நூறு மைல்களுக்கு அப்பால் வீடு போன்ற ஒரு பெரிய பருப்பொருள் எப்படி பூமிக்குள் வந்தது, யாருக்குமே தெரியாமல் வந்தது, கண்மூடி முழிப்பதற்குள் வந்தது. வர முடியும், வர வைக்க முடியும். ஏன், படைத்தவன் அவன் அல்லவா? அவன் ஆற்றலை கொடுக்கின்ற பொழுது எல்லாமே ஆசை. எனவே பல நூறு மைல்களுக்கு அப்பாலுள்ள ஒரு சிம்மாசனத்தை, ஒரு பருப்பொருளை, ஒரு தடித்தமான ஒரு பொருளை எப்படி கொண்டு வர முடிந்தது? ஆம், அதுபோன்றுதான் முகம்மதையும் நாம் மேலே அழைத்துச் சென்றால் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள், முகம்மது என்ற இந்த சரீரம் எப்படி செல்லும் என்று சந்தேகப்படாதீர்கள் என்று அல்லாஹ் காட்டுவதற்காக வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலேயே அதற்கான சாத்தியக்கூறுகளை விளக்கினார். இன்னொரு உதாரணம், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்லும், இது ஒரு அலையில் பின் அஷிகி அத்தாக்கினா துருச்சியா, அவர்கள் மாலை வேளையிலே ஆயிரக்கணக்கான குதிரைகள் அதை பரிசோதிப்பதிலேயே ஈடுபடுகிறார்கள். இராணுவத்திற்கு வாங்கப்பட்ட உயர்தரமான குதிரைகள், அந்த குதிரைகள் தரம் மிக்கது தானா என்பதை நேரடியாக பரிசோதிப்பதற்கு அவர்கள் ஈடுபடுகிறார்கள். பரிசோதித்துக் கொண்டே இருக்கிற பொழுது அப்படியே அவர்கள் தொழுகையை மறந்து விட்டார்கள், அசர் தொழுகையை மறந்து விட்டார்கள். சூரியனும் மறைகின்ற நிலைக்கு அடைந்து விட்டது. சூரியன் மறைகின்ற நேரத்தில் தான் அவர்களுக்கு நினைப்பு வருகிறது. ஆயிரம் குதிரைகளையும் அனுப்பியதற்கு பிறகு அவர்களுக்கு தொழுகை தவறிவிட்டது என்று நினைவு வருகிறது. உடனே ஹதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபம் கொள்கிறார். எப்படி கோபம் என்றால், என் தொழுகையை தடுத்து விட்டதா? இந்த செல்வம் உலகத்தில் இருக்க வேண்டுமா? என் தொழுகையை தடுத்துவிட்ட முசீபத்து என் தொழுகையை தடுத்து வைத்துவிட்டது, என்னுடைய சிந்தனையை தவற வைத்துவிட்டது. இவைகள் உலகத்தில் இருக்க வேண்டாம், இருந்தால் இராணுவம் உட்படாது, நாடும் உட்படாது என்று கருதி அவர்கள் ருத்துகன் அலைய கொண்டு வாருங்கள் என்றே திரும்ப சொல்கிறார். ஆயிரம் குதிரை திரும்பி கொண்டு வரப்பட்டது. உடனே கோபத்தினால் வெறி பிடித்தவர்களாக அனைத்தையும் வெட்டி தீர்த்து விடுகிறார். பிஸ்மில்லாஹ் உப்பு என்று அறுக்கவில்லை, ஆனால் கண்ட இடத்தில் வெட்டி அதை சாகடித்து விடுகிறார். அப்படி வாழால் கழுத்திலே வெட்டுகிறார்கள், காலிலே வெட்டுகிறார்கள், ஆயிரம் குதிரைகளையும் சாகடித்து விடுகிறார்கள். என்னுடைய தொழுகையை மரக்கடித்த இந்த பொருள் வேண்டியதில்லை, அது வேண்டாம், நானும் உருப்பட மாட்டேன், நாடும் உருப்படாது, என் தொழுகையை கவனமாக கவனத்தை செதறிய வேண்டியதில்லை என்று அல்லாஹ்வை சொல்கிறார். எங்கு வெட்டுவது என்று தெரியாமல் வெறி பிடித்தவர்களுக்கு வந்து வெட்டி எறிந்து விட்டார். சராசரி மேற்கொண்டவருடைய சிந்தனையில ஒரு தொழுக போயிடுச்சுன்னா கலாக்க வேண்டியதுன்னா இயற்கையே வேஸ்ட், இவ்வளவு பொருளை வேஸ்ட் பண்ணணுமா என்று நாம் நினைப்போம். இவ்வளவு பொருளை வேஸ்ட் பண்ணணுமா? தொழுக தவறி போச்சு, கலா இருக்குது, தொழுக வேண்டியதுதானே, இதுக்கே இவ்வளவு வெறிப்பிடிக்கணும் என்று நாம் நினைப்போம். ஆனால் வெறிப்பிடித்த அவர்களுக்கு தெரியும், யாருக்காவது வெறிப்பிடித்தார்களோ அந்த அல்லாவுக்கு தெரியும். இதில் இவர்கள் இருக்கின்ற தொழுகையில் இருக்கிற இஷ்டு, அல்லாஹ் மீது இருக்கின்ற காதல், அந்த காதல் பரிபூர்ண பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கோபம், இதை உடையவன் பொருந்திக் கொண்டான். பொருந்திய அல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி சொல்கிறார், இந்த குதிரைகள் நமக்கு தேவையில்லை. வலி சுலைமான ரீஹ உதுவுஹா ஷஹரும் வ ரவாஹுஹா ஷஹரும், சுலைமானே இந்த குதிரைகள் போனால் போகட்டும், உங்களுக்காண்டி காற்றை நாம் வசப்படுத்தி தந்துவிட்டோம். காற்றிலே நீங்கள் ஏற அமர்வீர்கள், ஆனால் 580 மைல் அது காரிலே கொண்டு போய் சேர்க்கும். திரும்ப காற்றிலே ஏறுவீர்கள். ஆனால் அது 580 மைல் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மாத தூரம், ஒரு மாதம் நடந்து செல்கிற தூரத்தில் காலை காற்று உங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹு தஆலா அவர்களை மெச்சி பாராட்டி நாம் விரயம் என்று கருதுகிறோம். ஆனால் அதை விரயம் என்று கருதக்கூடிய அல்லாஹ் விரயம் என்று கருதவில்லை. அது ஒரு காதலுடைய எடுத்துக்காட்டாக எண்ணுகிறார். பெருமானார் சொல்லுங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன் மீது இருக்கக்கூடிய இஷ்கின் காரணமாகத்தான் இப்படி ஒரு காரியத்தை அவர்கள் நிகழ்த்தினார்கள் என்பதை புரிந்து கொண்ட அல்லாஹு தஆலா காற்றி அவர்களுக்கு வசமாக கொடுத்தார். காற்றிலே ஏறி உட்கார்ந்து அவர்கள் பறந்ததை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்வதற்கு முன்னாலேயே ஒரு மனிதன் காற்றிலே செல்ல முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூடிய ஒரு அற்புதத்தை காட்டியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். காற்றிலே 580 மைல் காலையிலே, மாலையிலே ஒரு 580 மைல் செல்ல முடியும் என்ற பொழுது ஏன் பைத்துல் மக்கத்திலிருந்து பைத்துல் ஹரமில் இருந்து செல்ல முடியாது என்று நிரூபிப்பதற்கான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் முன்பே நிகழச் செய்கிறார். கணியத்திற்குரியவர்களே, இன்னொரு வரலாறு செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறு. 457 வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்வான், மா கத்தலுஹு வமா தலபுஹு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அவர் கொல்லவும் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சிலுவையில் அறையவும் இல்லை. வலாக்கின் சுப்பிகலம் என்றாலும் அவர்கள் போன்று வேறொரு மனிதரை சந்தேகப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அவரை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி விட்டான் என்ற வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்துகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கு இருக்கிறார்கள்? இன்னும் இந்த பூத உடலோடு, இந்த உயிரோடு, இந்த கண் காது போன்ற உறுப்போடு, மனித சரீரத்தோடு இன்னும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 5வது வானத்திலே அல்லது 4வது வானத்திலே இன்னும் அவர்கள் 4வது வானத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதர் இங்கிருந்து வானலோகத்திற்கு செல்லவும் முடியும், அங்கு போய் உயிராக இருக்கவும் முடியும். சந்திராயன் ராக்கெட் ஒன்று காணாமல் போன உடனேயே அது என்ன ஆனதோ ஏதானதோ என்று தெரியாமல் அது பவரை இழந்து விட்டது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற காலத்திலே இரும்புனால் உள்ள கருவிகளுக்கு இத்தகைய ஆற்றலை கொடுத்த அல்லாஹ் ஏன் உயர்ந்த படைப்பாகிய அஷ்ரஃபுல் மஹ்லூகாத்தாகிய மனிதனுக்கு தர முடியாது என்று நமக்கு அது ஒரு சவாலாக அமைகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்கு முன்னாலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா தன் பக்கம் அவர்களை அழைத்து அந்த செய்தி உண்மைதான் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மாமி உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தார். உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அந்த வீடு காபாவுடைய பக்கத்திலே இருந்த வீடு. ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், காபத்துல்லாவிலே ஒரு தூணிலே ஒரு வாசனை அடிக்கிறது என்பதாக அந்த வாசனை நுகர்வதற்காண்டி பல பேர் செல்வார்கள். ஆனால் அரசாங்கம் அதையெல்லாம் அனுமதிப்பதில்லை, அதை பெருமைப்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை அவர்கள் கடுமையாக விரட்டி அடிப்பார்கள். ஆனாலும் கூட நம்மாக போய் தடம் பிடித்து அங்கு ஒரு வாசனை வருவதை பார்ப்பார்கள். அப்படி ஒரு வாசனை அந்த இடத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்துதான் மிஅராஜுக்கு புறப்பட்டிருக்கிறார். அதுதான் உம்மஹானி ரலியல்லாஹுடைய வீடு, பெருமானாருடைய மாமியுடைய வீடாக அது இருந்திருக்கிறது. அந்த மாமியுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வானத்தை பொத்துக்கொண்டு கீழே இறங்குகிறார்கள். இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே செல்கிறார்கள். சென்று ஹக்கீம் என்று சொல்லப்படுகின்ற கஅபாவுடைய அந்த அறை குறைவட்ட கட்டிடம் இருக்கிறதே அதில் உட்கார வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிருதயத்தை ஆபரேஷன் செய்து எடுத்து சில மாற்றங்களை செய்து அதிகமான சக்திகளை வைத்து திரும்பவும் அதை மூடிவிட்டு தம்தம் நீரினால் அவர்கள் கழுவி அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து மிஅராஜுக்கு புறப்படுகிறார்கள். புராக் என்று ஒரு வாகனம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அது குதிரை போன்றிருந்தது, ஆனால் அதில் இறக்கியும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஏறிக்கொண்டு செல்கிறார்கள். ஏறி சென்று அவர்கள் வெகு விரைவிலேயே பைத்துல் மக்கத்தை போன்று அடைகிறார்கள். பைத்துல் மக்கத் ஜெருசலத்தில் இருக்கின்ற அந்த பைத்துல் மக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அடைகிறார்கள். புராக்கின் வழியாக பைத்துல் மக்கத்திற்கு சென்ற உடனேயே அங்கு ஒரு தூணிலே ஓட்டை இல்லாமல் இருந்தது. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஓட்டை உண்டாக்குறார்கள். ஓட்டை உண்டாக்கிவிட்டு அந்த புராக்கை அங்கே கட்டி போடுகிறார்கள். கட்டி போட்டுவிட்டு உள்ளே சென்று பார்த்தால் அங்கு நபிமார்கள் அத்தனை பேர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். நபிமார்கள் அத்தனை பேர்களும் வந்திருக்கிறார்கள். மிஅராஜ் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பாடம். என்ன தெரியுமா? இறந்து போன உயிர்களெல்லாம் இறந்து போகவில்லை, உடம்புதான் உடம்பை விட்டு பிரிந்திருக்கிறது தவிர அவைகள் இறந்து போகவில்லை. அவைகள் ஒரு இடத்துல இருக்கின்றது, பத்திரமா இருக்கிறது. நல்ல ஆத்மாக்களுக்கு ஒரு வீடு, தீய ஆத்மாக்களுக்கு ஒரு வீடு என்று அல்லாஹ் தஆலா அதை பத்திரமாக வைத்திருக்கிறார். அவைகள் இறக்கவில்லை. இறக்கக்கூடிய காலம் உலகம் அழியக்கூடிய காலத்தில் தான் அது இறக்கும், அதுவரை அவைகள் இறக்கவில்லை என்பதைக்கு ஒரு சிறந்த ஆதாரமாக மேராஜ் அமைந்திருக்கிறது. பெருமானார் பைதல் முத்தத்திற்கு செல்கிற பொழுது அங்கு எல்லா நபிமார்களும் வந்திருந்தார். எல்லா நபிமார்களும் பெருமானாரை வான மண்டலத்திற்கு வரவேற்பதற்காக வேண்டி, அரிசிக்கு வரவேற்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நபிமார்கள் அத்தனை பேர்களை அனுப்பியிருந்தான். அங்கு பைத்துல் முழுக்க நபிமார்களால் நிரம்பி வழிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அங்கே இரண்டு ரக்கார் தொழுகை நடத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வலப்பக்கத்தில் யார் இருந்தார், இடப்பக்கத்தில் யார் இருந்தார் என்ற தகவல் உட்பட சரியான ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு அறிய தருகிறார்கள். அங்கு இரண்டு ரக்கார் தொழுது. தொழுதற்கு பின்னால் அவர்களை மெஹராஜ் என்ற வான் மண்டலத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஏற்பாட்டில் அவர்களை அழைத்து செல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜிற்கு சென்றது 4 வாகனங்கள். புராக்கின் மூலமாக பைத்துல் மக்தஸ் வரை வந்தார்கள். பைத்துல் மக்தஸிற்கு பிறகு 7 வானத்திற்கு எஸ்கலேட்டர் என்று சொல்லப்படுகிற நிலையில் உள்ள மெஹராஜ் படிகள், அந்த படிகளில் ஏறி அமர்ந்தவுடன் அவர்கள் அந்த படி அவர்களை அப்படியே மேலே எழுந்து செல்லும். இப்படி 7 வானம் வரை, முதலாவது வானம் வரை அவர்கள் அந்த படியிலே சென்றிருக்கிறார்கள். முதலாவது வானத்திலிருந்து அர்ஷ் வரை மலக்குகளுடைய இறக்கையிலே ஏறி சென்றிருக்கிறார்கள். மலக்குகளுடைய இறக்கையில 7 வானத்தை கடந்ததற்கு பிறகு ரஃப்ரஃப் என்ற பட்டு தாம்பாளம் அல்ல, பட்டு கம்பளம், பட்டு கம்பளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றி கொண்டு அது அர்ஷ் வரை அவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறது. ஆக 4 வாகனங்கள். அங்கிருந்து பைத்துல் மக்தஸ் வரை புறா, பைத்துல் மக்தஸிலிருந்து முதலாவது வானம் வரை எஸ்கலேட்டர் என்ற படி, அதைத்தான் மேராஜ் என்று அரபிலே சொல்வார்கள். 1வது வானத்திலிருந்து 7 வானங்களும் மலக்களுடைய இறக்கை, 7வது வானத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய சன்னிதானம் வரை ரஃப்ரஃப் என்ற அந்த பட்டு விரிப்பிலே அவர்கள் பயணம் செய்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து பைத்துல் மக்தஸுக்கு சென்றதை நாம் ரன்வே என்று கூட சொல்லலாம். ஆகாய விமானம் பறப்பதற்கு முன்னால் ரன்வே செல்லுமா, அது போன்று ரன்வேயில சென்று அங்கிருந்து மேலே பறக்க செல்கின்றன. கணித்துக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்தஸ் சென்றார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஹிஜ்ரி 6வது வருஷத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மன்னர்களுக்கு தபால் எழுதினார்கள் நாம் என்று பார்த்தோம். அப்படி எழுதிய பொழுது ரோமானிய பேரரசர் ஹெர்குலிஸ் அவருக்கும் தபால் எழுதினார்கள். அவரை 2-3 தடவை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம் நம்முடைய சொற்பொழிவு இந்த தொடர் நிகழ்ச்சியில. அந்த ஹெர்குலிஸ் நபியை பற்றி விசாரிக்கிறார்கள். யாரிடத்தில் விசாரிக்கிறார்கள், அபூ சுஃப்யானிடத்தில் விசாரிக்கிறார்கள். அபூ சுஃப்யானிடத்தில் முகமது எப்படி, அவர் குடும்பம் என்ன, அவர் பொய் சொன்னாரா, அப்படி இப்படி பல செய்திகளை கேட்கிறார். அவ அனைத்தையும் ஹெர்குலிஸ் பதிவு செய்து கொண்டார். கடைசியாக அபூ சுஃப்யான் சொல்வா, அரசே நான் சொல்றதெல்லாம் உண்மை, ஆனா நீ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா, முகமது சேர்கள் நம்புற மாதிரி இருக்கா, செய்து அபூ சுஃப்யான் எதிரியா இருக்கிறார், அப்போ நம்புற மாதிரியா இருக்கு. பாருங்க, ஒரு நாள் ராத்திரி திடீர்னு மக்காவிலிருந்து புறப்பட்டு பைக்கல் முகத்து மறைக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்றாரு. நாங்க பைக்கல் முகத்துக்கு போறதா மாசக்கணக்கில் ஒட்டகத்தினுடைய கவாலை மிதித்து கடித்துக்கொண்டே நாங்கள் செல்வோம், அப்படி உள்ள தூரத்தை ஒரு ராத்திரியில போயிட்டு வந்தார் என்று சொல்கிறார். நம்புற மாதிரியா இருக்குது என்பதாக அபூ சுஃப்யான் சொல்கிறார். அப்போது அந்த அரசு சபையிலே அமைந்திருந்த பத்ரி ஈலியா, பத்ரி ஈலியா என்ற ஒரு பேர், அவர் சொல்கிறார் இவர் சென்றது உண்மைதான். ஏன் தெரியுமா, நான் பைத்துல் மக்தஸினுடைய காவக்காரன், இரவில எல்லாரும் போனதுக்கு பிறகு கதவை தாக்கி விட்டு போகிற பொறுப்பு என்னை சார்ந்தது. அப்படி ஒரு நாள் நான் அந்த பைத்துல் மக்தஸை இரவு கதவை தாக்குவதற்காக வருகிறேன், கதவு ஒன்று கூட தாழ்பால் போட முடியவில்லை, தள்ளி தள்ளி பார்க்கிறேன், தாழ்பால் போடவே முடிய முடியல. அங்கே இருந்த மற்ற பணியாளர்கள் எல்லாம் அழைத்து வந்து எல்லாரும் நாங்கள் சாக்கி சாக்கி பார்த்தோம், எங்களால் தாழ்பால் போடவே முடியல. கடைசி அன்னைக்கு அரசை கோபித்துக் கொள்ளக்கூடாது, பைத்துல் மக்தஸை திறந்து போட்டு விட்டே நான் போய்விட்டேன், சாத்த முடியவில்லை, திறந்து போட்டு விட்டே போய்விட்டேன். காலையில் திறந்து போட்டு வந்தோமே, என்னமோ ஆகிவிட்டதோ என்று வேகமாக வந்து பார்க்கிறேன், விரிப்புகள் எல்லாம் கரைந்து கிடக்கின்றன. யாரோ சிலர் வந்து போனதற்கான அடையாளம் தெரிகிறது, விரிப்புகள் எல்லாம் கலைந்து கிடக்கின்றன. அங்கே பக்கத்தில் பார்க்கிறேன் ஒரு தூண் ஒன்று, அதில் ஓட்டையே இருந்ததில்லை, அன்று ஓட்டை போடப்பட்டிருக்கிறது. அங்கே ஏதோ ஒரு வாகனம் கடந்ததற்கான அறிகுறியும் எனக்கு தெரிந்தது. இதுவரை இந்த செய்தியை நான் யாரிடத்திலும் வெளியிடவில்லை. ஏனென்றால் நான் கல்வி காட்டாமல் இருக்கிறது என்னுடைய குற்றம் என்ற காரணத்தினால் அரசே இவர் சொல்வது உண்மையானால் நிச்சயமாக அந்த முகம்மது நபிமார்கள் புடைசூழ பைத்துல் மக்கத்துக்கு வந்திருக்கிறார். இந்த பைத்துல் மக்கத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு நபிமார்கள் எல்லாம் வந்து தொழுதிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன செய்தி அது சரீர ரீதியாக நடந்த ஒன்றுதான் என்பதை அவர் சொல்லக்கூடிய வரலாறுகள் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து மேலே செல்கிறார்கள். அவர்கள் மேலே சென்றதற்கான அறிகுறியாக ஒரு பாறை ஒன்று இப்பொழுதும் பைத்துல் மக்கத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்பாறையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் நோக்கி சென்றிருக்கிறார்கள். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து செல்ல வேண்டும், ஆபாவது நேரே மேலே செல்லலாமா என்றால் வானத்துடைய கதவு பைத்துல் மக்கத்துக்கு நேராகத்தான் இருக்கிறது. வானத்திற்கு செல்வதற்கான கதவு இந்த அகண்ட விரிந்த பரப்பிலே பைத்துல் மக்கத்துக்கு நேராகத்தான் இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாறையிலிருந்து மேலே செல்கிறார்கள். மேலே சென்று வான மண்டலத்தை அடைந்தார்கள். வானமண்டலத்துக்கு அடைந்ததற்கு பிறகு ஒவ்வொரு வானமாக அவர்கள் கதவை திறந்து திறந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிக செருப்பில் அதை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. இந்த ஏழு வானத்திலையும் ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்கள் இருந்து பெருமானாரை வரவேற்கிறார்கள். இங்கு தொழுதுவிட்டு எல்லோரும் சென்று விட்டார். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வந்து பெருமானாரை வரவேற்பு கொடுத்து விட்டு அவருடைய தலங்களுக்கு சென்று விட்டார்கள். பெருமானார் செல்லுகிற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒருவர் இருந்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறார். ஏழு வானத்திலே ஏழு பேரை வைத்து அல்லாஹ்வுக்கான வரவேற்பு கொடுக்க வைத்தார். ஏன் அந்த ஏழு பேரை வைத்து வரவேற்பு கொடுக்க வைத்தார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரை நடந்ததற்கே கலக்கம் அடைகிறீர்களே, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க இருக்கிறது அதற்கெல்லாம் நீங்கள் கலங்கிவிடக்கூடாது, இன்னும் எவ்வளவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை சரித்திரபூர்வமாக பெருமானுக்கு சிம்பாலிக்காக உணர்த்துவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழு நபிமார்களை அல்லாஹ் வைக்கிறார். முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டதை போன்று நபியே மக்காவிலிருந்து நீங்கள் வெளியாக்கப்படுவீர்கள். முதல் அடுத்து நடக்கப்போறது அதுதான், மேராஜுக்கு அடுத்து நடக்கப்படுவது இதுதான். எப்படி சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியாக்கப்பட்டார்களோ அது போன்று நீங்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். நன்கு மனத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்னைக்கு வரகா முதல் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் உங்களை வெளியேற்றுகிற நாளையும் நான் இருக்க வேண்டுமே என்று. அப்போது பெருமானாருக்கு இதுவரை ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார் அந்த ஆத்மா. அவன் முகையிலும் என்னை இந்த ஊரை விட்டு வெளியாக்குவார்களா, இந்த ஊர் எனக்கு நான் தாய் நாடு, இந்த ஊரை நான் எங்குமே சென்றதில்லை, என்னை வெளியாக்குவார்களா என்று பெருமானார் கேள்வி கேட்டு அந்த மனதிலே சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தார்களே, அதை இங்கே அல்லாஹ் அறிவிக்கிறார். இதுவரை நடந்ததற்கே நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், இனிமேல் என்னவோ நடக்கவிருக்கிறது, அதில் முதல் கட்டம் இந்த ஊரிலிருந்து நீங்கள் வெளியாக்கப்படுகிறீர்கள். சிம்பாலிக்கான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் உணர்த்துகிறார். இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கொல்லுவதற்கு முயற்சித்தார்கள். அது வந்து யூதர்கள் உங்களை கொல்ல முயற்சிப்பார்கள். மதினாவிற்கு போன உடனேயே முதல் முதல் நடக்கக்கூடியது என்ன தெரியுமா, யூதர்கள் உங்களை கொல்ல முயற்சிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல முயற்சித்ததை போன்றே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யூதர்கள் கொல்ல முயற்சித்தார்கள். அதனுடைய ஒரு முயற்சியாக அவர்களை பேசிக்கொண்டே அழைத்துக் கொண்டு ஒரு கற்பாறையின் கீழால் உட்கார வைத்துவிட்டு யூதர்கள் மேலிருந்து கல்லை புரட்டி உருட்டி விடுகிறார்கள். கனகச்சிதமாக பெருமானார் தரையில் விழுகிற அளவிற்கு தள்ளப்பட்டு விட்டது, கல்லு தள்ளப்பட்டு விட்டது. ஆனால் பாதுகாவலன் அல்லாஹாக இருக்கிற காரணத்தினால் அது இடையிலேயே தடுத்து நீக்கப்பட்டது, பெருமானாருடைய தலைக்கு வந்து சேரவில்லை. இது இப்படி ஒரு வரலாறு மதினாவிற்கு போன உடனே நடக்க இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல முயற்சித்தார்கள், அப்போது ஈசாவை நாம் மேலே உயர்த்தி விட்டோம், உங்கள் மீது கல்லை தள்ளுவார்கள், கல்லை தடுத்து நிறுத்தி உங்களை நாம் காப்பாற்றுவோம் என்பதற்கு அறிகுறியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்திலே. மூணாவது வானத்திலே செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடன் பிறந்தார்களாலேயே கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், உடன் பிறந்தார்களாலேயே கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். எனவே நீங்கள் மதினாவிற்கு போனதற்கு பிறகு உங்களுடைய உடன் பிறந்தார்களே உங்களை கொல்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்வார்கள். பத்ர், உஹத் என்ற யுத்தங்கள் அதனுடைய லட்சியம் என்ன தெரியுமா, முகமதை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதுதான். பத்ருடைய படையெடுப்பும் சரி உஹதுடைய படையெடுப்பும் சரி அதனுடைய உண்மையான லட்சியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தது யார் தெரியுமா, மருமகன் பெரியதா இது மாதிரி உள்ள எல்லாம் உறவினர்கள் தான். அந்த கூட நாம் சொல்லியிருக்கிறோம் மருமகன் நகையை பெருமானார் பார்த்து விட்டு கண்ணீர் கலங்கினார்கள் என்று. அப்பா ரலியல்லாஹு அவர்களும் அந்த கைதியில இருந்தார்கள். எனவே உறவினர்களால் கொல்ல முயற்சி செய்யப்படும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து அல்லாஹ் தஆலா நினைவு காட்டினான். நாலாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் முதலாக பேனாவை கண்டுபிடித்தவர்கள், எழுத்தை உருவாக்கி எழுத்தை கண்டுபிடித்தவர்கள், எழுதுகோலை கொண்டு எழுதுனையவர்கள் இத்ரீஸ் அலைஹி ஸலாம். அவர்களை அல்லாஹ்வுக்காக நிரூபித்து நீங்கள் இவ்வளவு தொல்லைகள் இருந்தாலும் கூட எல்லா நாட்டுக்கும் சவால் எழுதுவீர்கள், எல்லா அரசருக்கும் இஸ்லாமிய அழைப்பை கொண்டு சவால் எழுதுவீர்கள், அப்படி எழுதக்கூடிய ஒரு வரலாறும் உங்களுடைய வாழ்க்கையிலே வர இருக்கிறது என்பதை இத்ரீஸ் அலைஹி ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ்வுத்தாலா நினைவாட்டுகிறான். அதை அடுத்து ஹாரூன் அலைஹி ஸலாம், ஹாரூன் அலைஹி ஸலாம் ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டார்கள். மூசா அலைஹி ஸலாம் அல்லாஹ்வை பார்ப்பதற்கான போன நேரத்தில் மக்கள ஒரு சாரார் காளை கன்றை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், காளை கன்றை வணங்க ஆரம்பிக்கிறார்கள், இன்னொரு சாரார் அதை எதிர்க்கிறார்கள் என்று ரெண்டுக்கு மத்தியில் ஹாரூன் அலைஹி ஸலாம் மாட்டிக்கொண்டார்கள். இவர்களை தடுத்தால், இவர்களுக்கு ஆதாரமானால் கட்சி ரெண்டாக போய்விடும், எனவே என்ன நடந்தால் நடக்கட்டும், மூசா அலைஹி ஸலாம் வந்த பிறகு பார்க்கப்படலாம் என்று அவர்கள் தடுக்க வாய்ப்பிருந்தும் தடுக்காமல் அப்படியே இருந்தார்கள் ஹாரூன் அலைஹி ஸலாம். மூசா அலைஹி ஸலாம் வந்து கோபத்துல தாடி பிடிச்சி தலையை பிடிச்சி நீ எப்படி பார்த்துக்கிட்டு இருந்த, எப்படி சகித்துக்கிட்டு இருந்த என்பதாக கேட்ட பொழுது இதுதான் பதில் சொன்னார்கள், பிரித்து விடக்கூடாது என்பதற்காக நான் பேசாமல் இருந்தேன், சமுதாயத்தை பிளவுபடுத்தி விடக்கூடாது, நான் எதிரிகளுக்கு அதாவது காளை மாட்டை வணங்கியவர்களை நான் ஆதரவு எதிர்க்க போனால் கூட்டம் ரெண்டாக பிரிந்துவிடும், எனவே நான் அப்படி செய்யக்கூடாது என்று பேசாமல் இருந்தேன் என்ற வரலாற்றை ஹாரூன் அலைஹி ஸலாம் சொல்வார்கள். அது ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வர இருக்கிறது, நாம் ஹுதைபியா உடன்படிக்கை, ஹுதைபியா என்ற உடன்படிக்கை, 1500 வீரர்கள் இருக்கிறார்கள், வீரர்கள் அத்தனை வீரர்களும் துடிக்கிறார்கள், சண்டை போடுவதற்கு துடிக்கிறார்கள், சண்டை போடுவதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது, ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போடாமல் தன்னுடைய நண்பர்களை அதற்கி அவர்கள் எல்லாம் திரும்ப வைத்த ஒரு செய்தி அவருடைய வரலாற்றில் இருக்கிறது. ஹாரூன் அலைஹி ஸலாத்துக்கு ஒத்த செய்தி ஒன்று வர இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா ஹாரூன் அலைஹி ஸலாம் அவர்களை கொண்டு அவர்களை 5வது வானத்தில் நிறுத்தி விளக்கம் கூறினார். 6வது வானத்திலே செய்தனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களால் அவர்கள் மூசா அலைஹி ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்களால் உங்களை தீர்த்து கட்டுவதற்கு முயற்சி செய்யப்படும், மூசா அலைஹி ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்களால் தீர்த்து கட்ட முயற்சி செய்யப்படும். ஆம், ஹைபர் என்ற யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலத்திற்கு நஞ்சு வைத்து கொல்லுவதற்கு திட்டம் தீட்டி நஞ்சும் வைத்து விட்டார்கள். ஆட்டிலே நஞ்சை கலந்து ஒரு பெண் விருந்து வைப்பதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலம் அவர்களுக்கு யூதர்கள் செய்த சதி பெருமானாரை தீர்த்து கட்டுவதற்காக வேண்டி பெருமானார் வாயிலை வைப்பதற்குள் பக்கத்தோடு நண்பர் வாயில் வைத்து விட்டார், உடனே அவருடைய உடம்பிலே நீளம் பாய்ந்து இறந்து விட்டார். அன்று 4 பேர் இறந்திருக்கிறார், அந்த உணவை சாப்பிட்டதினால் 4 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணில் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நெஞ்சு ஒன்றும் செய்யவில்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அன்று காப்பாற்றி விட்டான். 4 பேரை நீளம் பாய்ந்தவர்களாக சாகடித்த அந்த நெஞ்சு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாக்குடி நேரத்தில் தான் அவர்களுக்கு சிரமத்தை தருகிறது. சொல்வார்கள், என்னுடைய நரம்புகள் எல்லாம் உடைத்துக் கொண்டு வெடித்து விடுவதை போன்றிருக்கிறது அந்த பெண் தந்த நெஞ்சினால் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் உங்களை தீர்த்து கட்ட கடுமையான முயற்சி மேற்கொள்வார்கள், அதிலும் உண்மை நான் காப்பாற்றுவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். கடைசியாக 7வது வானத்தில் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வைத்து நீங்கள் திரும்பவும் மக்காவிற்கு செல்வீர்கள், மக்கா மன்னராக குடிசுடா மன்னராக திரும்பவும் செல்வீர்கள், அந்த காபத்துல்லா உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழால் வரும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய காபா உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழால் வரும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்து அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டினான். இப்படியாக 7 வானங்களிலும் பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. என்ன நடந்தது என்பதை நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தின் வாயிலாக சூத்தகமாக அல்லாஹ் சொல்வான், ஆயாக்கினான், பல அற்புதங்களை காட்டி கொடுத்தோம். என்ன அற்புதம் நமக்கு தெரியவில்லை, ஆனால் பல அற்புதங்களை காட்டி கொடுத்தோம், அதுக்காக வேண்டித்தான் அவரை நாம் அழைத்து போனோம். பல அற்புதங்கள் காட்டி கொடுக்கப்பட்டதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருவசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதை அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்ததற்கு பின்னால் அரிசிக்கு செல்ல வேண்டிய கட்டம். இதுவரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தவர்கள், அதன் பிறகு இனிமேல் நான் வரமாட்டேன், நீங்கள் தனியாக செல்லுங்கள் என்று சொல்றார். அந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சியை திருக்குறான் நமக்கு வன்னஜ்மி என்ற சூறாவிலே விளக்கி காட்டுகிறது. 53வது அத்தியாயமாகிய வன்னஜ்மிலே சொல்கிறது. சிலர்கள் சொல்வார்கள், மேராஜ் போனது பைத்துல் முக்தஸ் வரைக்கும் தான் ஆதாரம் இருக்குது, அதுக்கு மேலே போனதுக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்வார்கள். பைத்துல் முக்தஸ் வரைக்கும் போனதே அல்லாஹ் மேல் சொன்ன வசனத்திலே சொன்னான், சுபஹானல்லதி அஸ்ரா பியப்தில, ஆனால் அதற்கு மேலே போனதுக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, இது யக்ஷ சித்ரத்தமா யக்ஷா லக்கத் ராஹு நஸ்லத்துல் உக்ரா, இந்த சித்ரத்தில் முந்தஹா, இந்தஹா ஜன்னத்துல் மாவா. ஜிப்ரயீலை சித்ரத்தில் முந்தஹா என்ற அந்த கடைசி மரத்தில் வச்சு ஜிப்ரயீலை அவருடைய சுய உருவிலே முகமது பார்த்தார். சித்ரத்தில் முந்தஹா என்ற மரத்திலே வைத்து ஜிப்ரயீலை முகமது பார்த்தார். சித்ரத்தில் முந்தஹா எங்க இருக்கிறது? ஜன்னத்துல் மாவா என்ற சொர்க்கம் இருக்கிற இடத்திலே இருக்கிறது. ஜன்னத்தில் மாவா என்ற சொர்க்கம் இருக்கிற இடத்துல சித்ரத்தில் முந்தஹா என்று ஒரு எல்லை மரம் இருக்கிறது. அந்த எல்லை மரத்தின் அருகாமையில் வைத்து முகம்மது ஜிப்ரயீலை அந்த வடிவத்திலே முழு வடிவத்திலே பார்த்தார் என்று அல்லாஹ் தஆலா அந்த வல்லஜின் சொன்னாலே சொல்கிறார். அப்படியானால் மேலே போனதுக்கு ஆதாரம் இல்லைன்னா ஜன்னத்தில் மாவாவுக்கு எப்படி போனார்? ஜன்னத்தில் மாவாவிலே உள்ள அருகில் உள்ள சித்ரத்தில் முந்தஹாவிலே அங்கே ஜிப்ரயீலை சலாத்தி பார்த்தார்கள் என்று எல்லாம் சொல்கிற பொழுது நிச்சயமாக மேலே சென்றார் என்பதற்கு அந்த வசனம் தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அந்த சித்ரத்தில் முந்தஹாவிற்கு போன பொழுது அங்கு ஒரு விதமான புதுமையான ஏதோ நிகழ்வுகள் நடந்தன. அதுதான் சொல்வான், இது யக்ஷ சித்ரதமா யக்ஷா. அந்த இறந்த மரத்தில ஒரு விதமான என்னமோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா தன்னுடைய ஹபீப் அல்லாஹ் போடுறான், மா தாகல் பசர் வ மா தகா, கொஞ்சம் கூட மிரட்சி அடையவே இல்லையே. தனியான ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், புதுமையான இடத்துக்கு போறோம், என்ன நடக்குமோ, கொஞ்சம் கூட மிரட்சி அடையல. சாதாரணமாக நீல ஆம்ஸ்ட்ராங் வாரத்துக்கு போன பொழுது அவருடைய நெஞ்சு துடிப்பை பார்த்தாங்க, அது எத்தனை இருந்துச்சு, வாட்டுக்கு ஓவர பிளட் பிரஷர் ஓரி போயிருக்கு. உடனே அறிவிச்சுனாங்க, எல்லா மதத்தவர்களும் அவங்கவுங்க தெய்வத்தின்படி துவா செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்களை தெரிவிச்சுக்கார்கள். எல்லாத்தையும் நம்ம புரட்டி பார்த்தோம். நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனுக்கு போகிற பொழுது அவன் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்பதாக அவன் அப்படியே அதிர்ந்து போனதா பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் வானத்திற்கு போகவில்லை, ஏழு வானத்தையும் விழுந்து அரிசிக்கு போகிறார்கள். அங்கும் ஒரு விதமான என்ன காட்சி, அதை எல்லாம் வர்ணிக்கவில்லை. இது ஏது சத்துதட்டமாயிருஷா, அந்த சுதரத்திலே ஏதோ அதிகமான ஒரு கலரு, ஒரு இது, ஒரு சூழலை ஏற்பட்டது என்று வர்ணிச்சு விட்டு சொல்றார். இந்த இடத்தில் கொஞ்சம் கூட மிரட்சி அடையல, கண்ணு கொஞ்சம் கூட மிரட்சி அடையல, கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லாமல் தைரியமா நின்றாரா இந்த முகமது என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களை கேட்டு பாராட்டுகிறார். தைரியமாக நின்ற பொழுது ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த இடத்தில் இருந்து நான் ஒரு எட்டு கூட அங்கு வைக்க முடியாது. ஏனென்றால் 37 164 வசனத்தில் எல்லாம் சொல்லுவான், வமா மின்னா இல்லா மக்காமும் மழலும், எங்களின் ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லையை தாண்டி நாங்கள் வர முடியாது. ஒவ்வொருவருக்கும் அல்லாவுடைய தர்பாருக்கு சொல்வதற்கு இந்த இடம் என்று எல்லை இருக்கிறது, எல்லை கூட இருக்கிறது, அதை தாண்டி வர முடியாது, எனவே நான் வர முடியாது. சொல்கிறார்கள் இவரையில் நான் ஒரு எட்டு வச்சுட்டானா நான் கருவி போவேன், ஆனா நீங்க ஒரு எட்டு வச்சுட்டா அல்லாவுடைய சன்னானுக்கு போய் சேர்ந்துருங்க. ஏன்னா ரப்ரோ பட்டு பட்டு தயாரா இருக்கு, ரப்ரோ குறிப்பு தயாரா இருக்கு. நீங்க ஒரு எட்டு வைத்து விட்டால் அல்லாவுடைய சரிதானம் கொண்டு போய் சேர்ந்துவிடுவீர்கள், ஆனால் நான் ஒரு எட்டு வைத்தால் கருவி சாம்பலாக போய்விடுவேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அங்கிருந்து ரப்ரப் என்ற பட்டிலே கண்ணி நாயன் சல்லா அலிசம் சென்றார்கள். சென்று அல்லாஹை நம்முடைய இரண்டு கண்களால், நம்முடைய இரண்டு கண்களைப் போன்று அவருடைய இரண்டு கண்களின் அல்லாஹை பார்த்தார்கள். பல செய்திகள் உரையாடப்பட்டன. கடைசியில் அவர்கள் அங்கிருந்து திரும்பி வருகிற பொழுது 50 மணி தொழுகையும் என்னும் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி அத்தியாயங்கள், ஆமனர் ரசூலு என்று வரும் அதிலிருந்து கடைசி அத்தியாயங்கள் நேரடியாக அல்லாஹ் ரசூலின் மூலமாக கொடுத்தது, மற்றதெல்லாம் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொடுத்தது. ஆனால் அல்லாஹ் நேரடியாக சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனத்தை அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார். அவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி இதே மாதிரி வாகனங்களில் திரும்பி வருகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 50 வேளையை கொண்டு செல்லாதீர்கள், உங்கள் சமுதாயத்தை அவர்கள் தாங்க மாட்டார்கள், நான் ஒரு பெரிய சமுதாயத்தில் அனுபவப்பட்டிருக்கிறேன், அனுபவப்பட்டவனுடைய பேச்சை கேளுங்கள் என்று பெருமானாரை சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு 9 தடவை திரும்பவும் வந்திருக்கிறார். திரும்பவும் அரிசிக்கு 9 தடவை சென்றிருக்கிறார். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை திரும்ப திரும்ப சந்திக்க நினைச்சானா என்னவோ தெரியல. வரும்போதெல்லாம் ஒரு 5 பிறப்பான், உடனே திரும்ப வருவாங்க, இன்னொன்னு 5 பிறப்பான், திரும்ப வருவாங்க, இன்னொன்னு 5 பிறப்பான், திரும்ப வருவாங்க. 9545 தடவைகள், 45 குறைத்து விட்டு 5 பெற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிற காட்சி, 9 தடவை அவர்கள் அரிசிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கின்றது. அதன் பிறகு அவர்கள் அந்த 9 வாங்கிக் கொண்டு வருகிறார்கள். பைத்துல் மக்தஸ் வரை திரும்பவும் வந்த எல்லா நபிமார்களும் கொண்டு வந்து விடுகிறார்கள். பைத்துல் மக்தஸ் வரை திரும்பவும் எல்லா நபிமார்களும் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்களோ அது வந்து எல்லா நபிமார்களும் பைத்துல் மக்தஸ் வரை வருகிறார்கள். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். சொன்னது ஒரு வீட்டிற்கு நமக்கு விருந்தாளி வருவாரே, ஆனால் அவரை வாசலில் போய் வரவேற்று உள்ளே அழைத்து வர வேண்டும். விருந்து முடிந்தவுடன் வாசலுக்கு வந்து அனுப்பி வைக்க வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக நமக்கு ஆக்கி இருக்கிறார்கள். அதை இங்கே அல்லாஹ் நடைமுறைப்படுத்தி இருக்கிறான். பைத்துல் மக்திஸ்க்கு வந்து அழைப்பு கொடுத்த நபிமார்கள் அத்தனை பேரும் திரும்பவும் பைத்துல் மக்திஸ்க்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு திரும்பவும் குரானிலே ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா சென்று சிறப்பாக வந்து அடைகிறார்கள். வீட்டிலே உம்மு ஹானி அப்படி விழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். உம்மு ஹானி தலைவிரி கோலமாக நின்று மாமினார் மாமியார் தலைவிரி கோலமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே எங்கப்பா போயிட்டேன், நான் திடீர்னு வீட்டுல வந்து பாக்குற உன்னை காணோம், எதிரிகள் எல்லாம் உன்னை கொள்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலே ராத்திரி காணாம பெட்டிய நான் போய் ஹத்தீம்ல பார்த்தேன், நான் போய் கரபத்துல பார்த்தேன், சஃபாவில பார்த்தேன், மறுவால பார்த்தேன், எங்கெல்லாம் தேடுறது, ஜன்னத்தில் மல்லா வரைக்கும் நான் போயிட்டு இருக்கமா, உன்னையை காணமே, நான் ரொம்ப தவறப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எங்க போனேன் என்று சொல்கிறார்கள். நான் செய்தி சொல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொல்கிறார்கள். எல்லா செய்தியும் சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்திருச்ச உடனே முத வேற இதை போய் நான் அறிவிக்கப் போகிறேன், காலையில் எழுந்திருச்சவுடன் நான் அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார்கள். உம்மனானி தயவு வேண்டாம், காலம் கனியட்டும், கொஞ்ச நாள் போகட்டும், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னை பற்றி நம்பி கொண்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் இந்த செய்தியை சொன்ன நம்ப மாட்டாங்க, அதனால் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொண்டு பேசாதிருக்க முடியவில்லை. காலை எப்பொழுது விடியுது என்று பார்த்தார்கள். விடிந்த உடனே காபத்துல்லாவுக்கு போனார்கள். அங்க உட்கார்ந்துருக்கிறான் அப்படி ஆளு அபு ஜஹல், என்ன ஏதாவது புது செய்தியா காலங்காத்தால வர்ற மாதிரி இருக்குதே என்று கேட்டார். ஆமா ஒரு புது செய்தி இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன செய்தி என்று கேட்டார். ராத்திரி நான் பைத்துல் மக்தஸுக்கு போயிட்டு வந்தேன், அவனுக்கு அதுக்கு மேல போனதெல்லாம் தெரியாது, பைத்துல் மக்தஸுக்கு போனிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே அவன் எல்லாரையும் கூப்பிட்டான், ஒவ்வொரு வீடா எல்லா ஆளை விட்டு கூட்டுவா, எல்லாம் கூட்டுவா, முக்கியமான விஷயம் கூட்டுவா, கேவலப்படுத்துறதுக்கான கூப்பிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா போச்சு இந்த செய்தியை சொல்றதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டணும் நம்ம நினைச்சோம், அவனை கூட்டிட்டான், அவனை ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி முகமது சொல்றதை கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாரும் கைகொட்டி சிரித்தார்கள். அப்படி சிரிக்கிற பொழுது அங்கே ஒவ்வொருத்தரும் பலவிதமான கேள்வியை கேட்டார்கள். ஒருத்தர் கேட்டால் பைத்துல் மக்தஸினுடைய அடையாளங்கள் என்ன, பெருமானார் ஒரு சமயம் ஒரு ஒரு கணம் திகைத்துத்தான் போய்விட்டார், என்ன தொழுது வைத்தாங்க, போன உடனே எல்லாம் முசாவாச்சரத்திலே நின்றா இங்க பள்ளியாசல பாக்குறது வர்ற பூரா நன்மார்கள் எல்லாம் முசாவா செஞ்சு கணியப்படுத்துறதிலேயே கவனத்தை விட்டு விட்டார்கள், பள்ளிவாசலை பார்க்கல. ஆனால் இவர்கள் பள்ளிவாசலுடைய தூடை பற்றியும் வாசலை பற்றியும் எத்தனை கேட்டிருக்கிறது கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ் தஆலா அவர்களை திகைக்க விடாமல் அந்த காட்சியை எடுத்து காட்டினான். கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மக்தஸை பூராமே விளக்கி கட்டினார்கள். ஆஹா, நம்ம கண்ணையெல்லாம் சூனியம் பண்ணிட்டாரே, ஒத்துக்கொள்ற மாதிரி ஒருத்தன் இல்லை, கண்ணையெல்லாம் சூனியம் பண்ணிட்டாரே என்று சொல்லிட்டு அடுத்து ஒருத்தன் கேள்வியை கேட்டான், நீங்க போகும்போது எங்க ஒட்டக கூட்டம் வர்றதை பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா நான் பார்த்தேன், போகும்போது நான் போய்கிட்டு இருக்கும் பொழுதே என்னுடைய புறாக்கனுடைய வேகத்தை பார்த்த உடனே அந்த ஒட்டகத்துல ஒண்ணு தலைவிரிக்க விரண்டு ஓட ஆரம்பிச்சு, புறாக்கு பார்த்த உடனே அது ஓட ஆரம்பிச்சு, ஓடின உடனே அவங்க எல்லாம் தேடினாங்க, தேடி தேடித்தான் அந்த ஒட்டகத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சு, வேண்டாம் வந்தவங்க கேட்டுப்பாரு. திரும்பி நான் வரும் பொழுது பார்த்தேன், ஒரு கூட்டம் எங்க கூட்டம்லாம் ஒரு மரத்தடியில் தூங்கிக்கிட்டு ராத்திரி நேரம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் போய் பார்த்தேன், ஒருத்தன் தண்ணீரை மூடி வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான், அந்த மூடியை திறந்து தண்ணீரை புறம் குடிச்சிட்டு திரும்ப மூடி வச்சுட்டு வந்தேன். வந்த உடனே கேளுங்க, ராத்திரி தண்ணி வச்சிய அந்த தண்ணி எங்க போச்சுன்னு கேட்க அவனுக்கு சொல்ல தெரியாது, அதை குடித்தவன் நான் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ரெண்டாவது ஆதாரம் சொல்கிறார்கள், மூன்றாவது ஆதாரம் சொல்கிறார்கள், தன்னையும் என்று சொல்ல ஆயிஷா மஸ்ஜித் இருக்கிற இடத்துக்கு பிரச்சனை, இந்த தன்னையும் பக்கத்துல ஒரு ஒட்டகம் வந்துட்டு இருக்குது, அதுல அது சாம்பல் நிற ஒட்டகம், அதனுடைய ஒரு ஒரு மூட்டை வந்து வெள்ளாயா இருக்குது, ஒரு மூட்டை கருப்பா இருக்கு, ரெண்டு மூட்டை சரக்கு அந்த ஒட்டகத்துல வருது, ஒட்டகம் சாம்பல் நிற ஒட்டகம், அந்த ரெண்டு சரக்குல ஒரு மூட்டை வெள்ளையாக இருக்கிறது, ஒரு மூட்டை கருப்பாக இருக்கிறது, வேண்டுமானால் போய் பாருங்க. உடனே எல்லாரும் வேகமா ஓடினாங்க, தண்ணி ஓடி போய் பார்த்தா இவர் சொன்னது அப்படியே இருக்கு. அப்படி இருந்த உடனே நம்ம கண்ணையெல்லாம் அவர் சூரியம் செய்து விட்டார் என்றுதான் சொன்னார்கள் தவிர ஒருவருமே அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இந்த நேரத்தில் சித்தி கிளப்பர் வழமை போன்று வெளியூர் சென்றிருந்தார்கள். அவர்கள் வந்த உடனே போய் செய்தியை சொன்னாங்க. சித்தி கிளப்பரத்துல இப்படி ஒரு செய்தி உன்னுடைய நண்பர் சொல்கிறார். சித்தி கிளப்பர், இதுதானா வானத்திலிருந்து செய்தி வருதுன்னு சொல்றாரு, அதையே நான் நம்புறேன், இவர் வானத்துக்கு போனதா நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறார். அதனால் தான் அவர்களுக்கு சித்திக் என்று பெயர் நிலைப்பானது. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு நாள் வந்து ஜமாத் நடத்துகிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு நாள் ஜமாத் நடத்திருக்கிறார்கள். அதாவது பக்தர்களை தொழுகையின் நேரத்தை காட்டுவதற்கானே அவ்வளவு பக்தியா முதல் நாள் அஞ்சு வரையும் தொழுகை நடத்தினார்கள். இரண்டாவது நாள் ஆகுரல் பக்தியாக, உதாரணமாக துஹருடைய முதல் நேரம் சூரியன் சாய்ந்த பொழுது அதனுடைய கடைசி நேரம் அதனுடைய நிழல் ஒரு வகையும் ஒரு பகுதி வருகிற அளவு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஆரம்ப நேரத்தை முதல் நாள் தொழுவித்தார்கள், இரண்டாம் நாள் முடிகிற நேரத்தை தொழுவித்தார்கள். ஜமாத் நடத்த சஹாபாக்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். பெரிய ஒரு வாக்கிய அந்த சஹாபாக்களுக்கு, அந்த காலத்தில் உள்ள சஹாபாக்களுக்கு ஜிபர் அலி இஸ்லாம் இமாமத்தை இவர்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். ரெண்டு நாள் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஐந்து கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகை மக்களுக்கு அறிவித்து விட்டார். இப்படிப்பட்ட நிலையில இந்த மிஅராஜ் யாத்திரை சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதுக்கு ஒத்தடமாகவும் அவர்களுக்கு ஒரு பெரிய யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் கிடைத்ததுனால ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுருச்சு. அந்த சந்தோஷத்தினால இனிமே எந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு அவருடைய தாங்கும் சக்தி அவருடைய உள்ளத்து ஏற்பட்டு விட்டது. அன்பான பெருமக்களை, இந்த மிஅராஜ் இரவுகள் நம்மிடத்திலே வந்து சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த மிஅராஜ் இரவை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்றெல்லாம் நமக்கு அந்த நேரத்திலே பிரச்சனைகள் ஏற்படும். கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன வகையில நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அஞ்சு வசனத்தை கொண்டு வந்தார்கள். ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் முதல் முதல்ல ஒரு அஞ்சு வசனத்தை கொண்டு வந்தாங்க. இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் கலக்கல் இன்சானம் இன் அலக் இக்ர வரப்புக்கல் அக்ரமல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சானம் அலம் மேளம் என்ற ஒரு அஞ்சு வசனத்தை கொண்டு வந்தாங்க. முத முத ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு அஞ்சு வசனத்தை கொண்டு வந்ததை அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய திருநாளா கொண்டாட சொல்றான். வருஷம் பூரா நிலத்தில் கதிர் என்று தயாரிக்கிறான். வருஷம் பூராமே எழுத்து கதிரை நாம் எதை கொண்டாடுகிறோமோ இதைத்தான் இன்னான் எழுத்து கதர். அந்த அஞ்சு வசனம் இறங்கியதை வருடம் பூரா ஒவ்வொரு வருடத்திலேயுமே ஒவ்வொரு வருடத்திலேயுமே அல்லாஹ் கொண்டாட சொல்கிறார். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக போய் வாங்கி வந்த அந்த நாள் புண்ணியமான நாளாக தானே இருக்க வேண்டும். பெருமானார் போய் ஆயத்தை வாங்கி வந்தாங்க, தொழுகையும் வாங்கி வந்தார்கள், ஆமன ரசூல்ல இருந்து ஆயத்தையும் வாங்கி வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த நாளே சிறப்பான நாள், நேரத்து கதறு வருஷ வருஷம் கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் அறிவிக்கிறார் என்றால் பெருமானார் போய் வாங்கி வந்த அந்த வசனம் அது மிகச் சிறப்பல்லவா? இவையெடுத்து நம் கொண்டு வந்ததை விட பெருமானாரே டைரக்டாக வாங்கியது இந்த சமுதாயத்திற்கு அடுத்த மிகப்பெரிய சிறப்பு. அந்த நாளை நாம் சிறப்பான கொண்டாட வேண்டாமா என்பதை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது மிஅராஜினை நாடும் ஒரு நிச்சயமாக ஒரு புண்ணியமான நாளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளிலே சிறப்பான இபாதத்துகளை செய்து அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய தொழுகையை தந்தான். அது அல்லாஹுடன் தொடர்பு கொள்வதற்கு மிக இலகுவான ஒரு வாய்ப்பை தந்தானே என்று நினைத்து அல்லாஹுக்கு நான் நன்றி செய்து அந்த நாளையில் அந்த தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டதற்காக வேண்டியாவது அந்த நாளை நாம் நன்றியான நாளாக இபாதத்துகளில் கழிப்பது ஒன்றும் தவறான செய்தி அல்ல. குடித்து விட்டு கும்மாளமிடச் சொல்லவில்லை, கூத்தாடச் சொல்லவில்லை, கவுத்துப்போட்டு ஆடச் சொல்லவில்லை. அந்த இரவிலே அந்த நேரத்தில் சொல்லுவதெல்லாம் தொழுவுங்கள் என்றுதான் சொல்கிறார்கள். தொழுவுங்கள் என்று சொல்வது எப்படி பாவமாக இருக்கும் என்பதை சிந்தனை செய்வோமாக. சிறப்பான நாட்கள் என்று எவைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் அத்தனையுமே ஆதாரப்பூர்வமான நாட்கள் என்பதை மட்டும் நாம் உள்ளத்தில் அவர் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையை பதிய வைப்போமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்று சின்னத்தை சிந்திக்கின்ற வாய்ப்பை தந்த அல்லாஹ் நமக்கு அவருடைய கௌதல் கௌசரங்கும் தடாகத்திலே நிறந்தும் பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவாக. என்ற கொடியின் கீழால் செல்கின்ற பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலையும் அவர்களுடனேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தல் புரிவானாக.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.